வால்யூம் 1.
மனசே, ரிலாக்ஸ் ப்ளீஸ். இந்த புத்தகம் ஆனந்த விகடனில் தொடர் கட்டுரைகளாக வெளிவந்தபோது வாசகர்கள் இதை வெறும் தொடராக படிக்கவில்லை. இதிலே கூறப்பட்டிருக்கும் கதைகளோடு தங்களின் வாழ்க்கையை அவர்கள் தொடர்பு படுத்தி கொண்டு படித்தார்கள். மதங்களையும் மனித மனங்களையும் ஒன்றாக இணைத்து நெய்யப்பட்ட எந்த புத்தகமானாலும் சரி, அவற்றை ஒருமுறை படித்து மூடி வைத்துவிட்டால் முழு பலன் கிடைக்காது. நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்காக இவற்றை நாம் திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். புத்தகம் ஒன்றாக இருந்தாலும் நாம் எந்த மனநிலையில் நின்று படிக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல ஒரே புத்தகத்திலிருந்து பல்வேறு கருத்துகள் வெளிப்படும். எந்த நிகழ்ச்சி எந்த ஞானியின் வாழ்க்கையில் நடந்தது, எந்த கதை எந்த வேதத்தில் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளும் ஆர்வத்தில் மட்டுமே ஒருவர் இந்த புத்தகத்தை படித்தார் என்றால், கதைகளையும் நிகழ்ச்சிகளையும் வார்த்தைகளையும் வேண்டுமானால் அவரால் கிரகித்து கொள்ள முடியும். ஆனால் இதன் அர்த்தங்கள் புத்தகத்திலேயே தங்கிவிடும். இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கருத்துக்களை படித்து அசை போட்டு சிந்தித்து அன்றாட வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். புத்தகத்தில் இருக்கும் வார்த்தைகளும் கதைகளும் மட்டும் உங்களின் அறிவுக்கு இடம் மாறாது, அது உங்களையே மாற்றிவிடும். இங்கே நான் கூறியிருக்கும் கருத்துக்களும் கதைகளும் இந்து மதம், பௌத்தம், ஜென், இஸ்லாம் போன்ற பல மதங்களின் வேத நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டன. அத்துடன் பிரபலமான மற்றும் பிரபல்யம் அடையாத சாதாரண மனிதர்களின் வாழ்க்கையிலிருந்தும் நிறைய பாடங்களை எடுத்துக் கொடுத்திருக்கிறேன். எனவே இந்த புத்தகத்தில் கூறியிருக்கும் கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி பார்ப்பது கடினமான காரியமில்லை. நீங்கள் முயற்சித்தால் செய்யுங்கள். உங்கள் முயற்சிக்கு பலன் நிச்சயம் உண்டு. இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. நான் பார்த்த வரையில் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் மொழி மாறினாலும் அர்த்தம் மாறாமல் துயரத்துடன் எழுப்புகிற கேள்வி, ஆண்டவன் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்களை கொடுக்கணும்? இந்த கேள்வி என்னிடம் கேட்கப்படும் போதெல்லாம் புத்த மதத்தினர் சொல்லுகிற ஒரு சின்ன கதையை நான் அவர்களுக்கு சொல்லுவது வழக்கம். அது ஒரு கிராமம். சிறுவன் ஒருவன் ஏரிக்கரையில் விளையாடப் போகிறான். அப்போது என்னை காப்பாற்று, காப்பாற்று என்று ஒரு அலறல். ஆற்றோர தண்ணீரில் வலைக்குள் சிக்கியிருக்கும் முதலை ஒன்று சிறுவனை பார்த்து பரிதாபமாக கத்துகிறது. உன்னை வலையிலிருந்து விடுவித்தால் நீ என்னை விழுங்கி விடுவாய், நான் மாட்டேன் என்று முதலையை காப்பாற்ற மறுக்கிறான் சிறுவன். ஆனால் முதலை, நான் உன்னை சத்தியமாக சாப்பிட மாட்டேன், என்னை காப்பாற்று என்று கண்ணீர் விடுகிறது. முதலையின் பேச்சை நம்பி சிறுவனும் வலையை அறுக்க ஆரம்பிக்கிறான். வலையில் இருந்த முதலையின் தலை வெளிப்பட்ட உடனேயே அது சிறுவனின் காலை பிடித்து கொண்டது. பாவி முதலையே, இது நியாயமா என்று சிறுவன் கண்ணீருடன் கேட்க, அதற்கென்ன செய்வது, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டு சிறுவனை விழுங்க ஆரம்பித்தது முதலை. சிறுவனுக்கு சாவது பற்றி கூட கவலை இல்லை. ஆனால் நன்றி கெட்டத்தனமாக அந்த முதலை சொன்ன சித்தாந்தத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. முதலையின் வாய்க்குள் மெல்லப் போய்க் கொண்டிருக்கும் சிறுவன் மரத்திலிருந்த பறவைகளை பார்த்து கேட்டான், முதலை சொல்வது மாதிரி இதுதான் உலகமா, இதுதான் வாழ்க்கையா? அதற்கு பறவைகள், எவ்வளவோ பாதுகாப்பாக மரத்தின் உச்சியில் கூடுகட்டி முட்டையிடுகிறோம், ஆனால் அதை பாம்புகள் வந்து குடித்துவிட்டு சென்று விடுகின்றன. அதனால் சொல்கிறோம், முதலை சொல்வதுதான் சரி. ஏரிக்கரையில் மேய்ந்து கொண்டிருக்கும் கழுதையை பார்த்து சிறுவன் அதே கேள்வியை கேட்கிறான், நான் இளமையாக இருந்த காலத்தில் என் எஜமான் அழுக்கு துணிகளை சுமக்க வைத்து என்னை சக்கையாக பிடிந்தெடுத்தான். எனக்கு வயதாகி நடை தளர்ந்து போன போது எனக்கு தீனி போட முடியாது என்று சொல்லி என்னை துரத்திவிட்டான். முதலை சொல்வதில் தப்பே இல்லை, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்றது கழுதை. சிறுவனால் அப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடைசியாக ஒரு முயலை பார்த்து சிறுவன் இதே கேள்வியை கேட்கிறான். இல்லை, முதலை சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, முதலை பிதற்றுகிறது என்று முயல் சொல்ல முதலைக்கு கோபம் வந்துவிட்டது. சிறுவனின் காலை கவ்வியபடியே வாதாடத் தொடங்கியது. ஆஹா, சிறுவனை வாயால் கவ்விக்கொண்டே நீ பேசுவதால் நீ சொல்வது எனக்கு சரியாக புரியவில்லை என்றது முயல். பெரிதாக சிரித்த முதலை, நான் முட்டாள் இல்லை, சிறுவனை விட்டால் ஓடிவிடுவான் என்று சொல்ல முயல், புத்தியில்லாத முதலையே, உன் வாளின் பலத்தை கூடவா நீ மறந்துவிட்டாய்? சிறுவன் ஓட முயற்சித்தால் வாளால் அவனை ஒரே அடியில் உன்னை வீழ்த்தி பிடித்துவிட முடியுமே என்று நினைவுபடுத்த முதலையும் சிறுவனை விடுவித்து விட்டு பேசத் துவங்கியது. அப்போதுதான் முயல் சிறுவனை பார்த்து, நிற்காதே, ஓடிவிடு என்று கத்த சிறுவன் ஓடுகிறான். முதலை சிறுவனை வீழ்த்த வாளை உயர்த்திய போதுதான் அதற்கும் ஒன்று புரிந்தது. வலையிலே சிக்கியிருக்கும் வால் பகுதியை விடுவிப்பதற்குள் சிறுவனை விழுங்க துவங்கியது. அதன் நினைவுக்கு வந்தது. சிறுவன் தப்பி ஓடிவிட்டான். அப்போது கோபத்தோடு தன்னை பார்த்த முதலையிடம் முயல் புன்னகையுடன் சொன்னது, புரிந்ததா? இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. சிறிது நேரத்துக்கெல்லாம் தப்பி ஓடிய சிறுவன் கிராமத்தினரை அழைத்து வர அவர்கள் முதலையை கொன்று விடுகிறார்கள். அப்போது சிறுவனோடு வந்த ஒரு நாய் அந்த புத்திசாலி முயலை துரத்தி சிறுவன் பதறி ஓடிச் சென்று தடுப்பதற்குள் கொன்று விடுகிறது. சிறுவன் பெருமூச்சு விடுகிறான். இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை என்று சமாதானமாகிறான். வாழ்க்கையின் அநேக விஷயங்களை நம்மால் முழுக்க புரிந்து கொள்ள முடியாது என்று இந்து மத ரிஷிகள் சொன்னதைத்தான் புத்த மதமும் சொல்கிறது. பரோடாவில் என்னை சந்தித்து கதறிய பெண்ணொருத்தியின் வாழ்க்கையே இதற்கு ஒரு உதாரணம். அறிவு என்பது எறும்பு, வாழ்க்கை என்பது யானை. ஒருமுறை பகவத்கீதை பற்றி சொற்பொழிவாற்ற பரோடா சென்றிருந்தேன். அங்கே ஒரு பெண்மணி என்னை தனிமையில் சந்திக்க விரும்புவதாகச் சொன்னாள். என்னை சந்தித்த உடனேயே அவள் கட்டுப்படுத்த முடியாமல் அழுதாள். மனதிலே உள்ளதை வெளியே கொட்டினால் பாரம் குறையும் என்பதால் அவளை மேலும் பேசச் சொல்லி தூண்டினேன். உலகத்திலே என்னைப் போல யாரும் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டார்கள், அப்படி ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன் என்ற பீடிகையோடு அந்த பெண் தன் கதையை சொன்னாள். நான் சிறுமியாக இருக்கும் பருவத்திலிருந்தே மகள் என்றும் பாராமல் என் தந்தை என்னிடம் பாலியல் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வார். அப்போது ஐயோ என்று மனதுக்குள் கதறினேனே தவிர இதை எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை. நான் வளர்ந்து பருவம் அடைந்த பின்பும் என் தந்தை மாறவில்லை, என் துயரமும் குறையவில்லை. ஒவ்வொரு நாளும் இருட்டாகவே எனக்கு விடிந்தது. பிறகு எனக்கு திருமணமும் ஆனது. அன்பு மிகுந்த கணவர் கிடைத்தார். ஆனால் அந்த துயரம் மட்டும் மறையவில்லை. என் திருமணத்துக்கு பின்பும் கூட என் தந்தை மாறவில்லை. இதை சகிக்க முடியாத நான் இந்த நரக வேதனையிலிருந்து விடுதலை வாங்கிக் கொடுப்பார் என்ற ஆசையில் எல்லாவற்றையும் என் கணவர் முன்பு கொட்டி அழுதேன். விளைவு, இப்போது என் கணவரும் என்னை பிரிந்து சென்று விட்டார். ஏன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு துன்பம் என்று கேட்டு எழுதாள் அந்த பெண். அந்த பெண் கேட்ட கேள்விக்கு இந்து மத தத்துவங்களின் அடிப்படையில், இது உன் பூர்வ ஜென்ம பலன், கர்மா, அதை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று நான் பதில் சொல்லியிருக்க முடியும். ஆனால் மனோ தத்துவ ரீதியாக ஒருவேளை உன் தாய் உன் தந்தையை சரியாக திருப்திப்படுத்தியிருக்க மாட்டாள், அல்லது உன் தந்தைக்கு ஏதோ மனவியாதி இருக்க வேண்டும் என்று மருத்துவத்தை துணைக்கு அழைத்திருக்கலாம். இந்த பெண்ணுக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமை நடந்தது என்று யாராவது பதில் சொல்ல முடியும் என்றால், முசோலினி, ஹிட்லர் போன்ற கொடுமைக்காரர்கள் ஏன் பிறந்தார்கள் என்பதற்கும் காரணம் சொல்லிவிட முடியுமே. மீண்டும் இப்படிப்பட்டவர்கள் பிறக்காமல் இருக்க வழியும் சொல்லிவிட முடியுமே. அந்த பெண்மணிக்குச் சொன்னேன், நமது அறிவு என்பது ஓர் எறும்பு என்றால் வாழ்க்கையும் இந்த உலகமும் யானை போன்றது. யானையின் காலுக்கடியில் கிடக்கும் எறும்பால் யானையை என்றுமே முழுமையாக பார்த்துவிட முடியாது. யானையின் ஒரு பகுதியைத்தான் பார்க்க முடியும். எறும்பின் பார்வையைப் போல நமது அறிவு கூர்மையானதாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை புதிர்களுக்கும் நம்மால் விடை தேடிவிட முடியாது. இப்படி சொல்வதால் யார் நம்மை மிதித்தாலும் உதைத்தாலும் மிதியடியைப் போல சும்மா இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. ஆங்கிலத்தில் அசர்ட்டிவ் என்று ஒரு வார்த்தை உண்டு இல்லையா? இந்த குணம் உடையவர்கள் தனது உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். தனது அதிகாரத்துக்கும் உரிமைக்கும் உட்பட்ட பகுதிகளை அந்நியர்கள் ஆக்கிரமிப்பதை ஏற்க மாட்டார்கள். நாம் இந்த குணத்தோடு தான் இருக்க வேண்டும். என்ன சோதனைகள் வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த போராட்டத்தின் முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் வந்துவிட்டால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி எழாது, சுய பச்சாதாபம் வராது, துயரத்தின் வேதனை தாக்காது. அந்த நிலையை அடைய இந்த பிரார்த்தனை உங்களுக்கு உதவலாம். ஆண்டவா, என்னால் எதையெல்லாம் மாற்ற முடியுமோ அதை மாற்றக்கூடிய வலிமையை எனக்கு கொடு. என்னால் மாற்ற முடியாதவை எவை என்று கண்டுகொள்ளுகிற அறிவை எனக்கு கொடு. என்னால் மாற்ற முடிந்தது, மாற்ற முடியாதது இவை இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பகுத்தறிந்து புரிந்து கொள்ளுகிற பக்குவத்தை எனக்கு கொடு. தூணிலே ஒரு பூனை. பிரார்த்தனை என்பது என்ன? இந்த இடத்தில் கடவுள் என்ற விஷயத்துக்கு நான் போகவில்லை. ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். நம்மையே நாம் முழுமையாக உணர்ந்து கொள்வதுதான் பிரார்த்தனையின் சாரம். வார்த்தைகளிலோ உருவ வர்ணனைகளிலோ சத்தங்களிலோ மட்டும் பிரார்த்தனை இல்லை, முக்கியமாக உணர்வதில்தான் இருக்கிறது. சம்பிரதாய சடங்குகளின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் அதற்குள் போய் சிக்கிக் கொள்வது அல்ல பிரார்த்தனை. இந்த இடத்தில் வருத்தமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். சமீபத்தில் நான் ஒரு வீட்டுக்கு சென்றபோது வித்தியாசமான ஒரு சுப்ரபாதத்தை கேட்டேன்.
கௌசல்யா, சுப்ரஜா, அலமேலோ, பால் பொங்குது, கேஸ் நிறுத்துடி. ராமபூர்வா சந்தியா, கோபோ, ஃபேன் ஏன் வீணா சுத்திட்டு இருக்குது? பிரவர்த்ததே உத்திஷ்ட.
இதை நான் நகைச்சுவைக்காக சொல்லவில்லை. பிரார்த்தனை என்பது மட்டுமல்ல, காமாட்சி அம்மன் விளக்கேற்றுதல், மாவிலை கட்டுதல், ஆராதனை செய்தல் போன்ற ஆன்மீகமான விஷயங்களையும் இப்போது அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமலே வெறும் சம்பிரதாயங்களாகவே பலர் செய்து வருகிறோம். நான் சொல்வது எல்லா சமுதாயத்தினருக்கும் இனத்தவருக்கும் மதத்தினருக்கும் பொருந்தும். வேதம், உபனிஷத்துக்கள் என்று எல்லாவற்றிலும் தேர்ந்த ஞானம் கொண்ட சாமியார் ஒருவர் இருந்தார். ஒரு முறை அவர் தனது சீடர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்த போது பூனை ஒன்று சாமியாருக்கு எதிரே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தது. இதனால் அந்த சாமியாரின் கவனம் சிதறவில்லை, ஆனால் சீடர்கள் சிலரின் கவனம் சிதறியது. ஆகவே பூனையை பிடித்து பக்கத்தில் இருந்த தூணில் கட்டும்படி சாமியார் சொல்ல பூனையும் தூணில் கட்டப்பட்டது. அடுத்த நாள், அதற்கு அடுத்த நாள் என்று அடுத்தடுத்து வந்த நாட்களிலும் பூனை தொந்தரவு கொடுத்ததால் சாமியார் பாடம் எடுக்கும் போதெல்லாம் தவறாமல் பூனை தூணிலே கட்டப்பட்டது. சில வருடங்களில் சாமியார் இறந்துவிட்டார். சீடர் ஒருவர் அந்த ஆசிரமத்தின் புதிய சாமியாரானார். அவர் சீடர்களுக்கு பாடம் எடுக்கும் போதும் பூனை தவறாமல் தூணில் கட்டப்பட்டது. சில மாதங்களில் அந்த பூனையும் இறந்துவிட்டது. அடுத்த நாள் பாடம் எடுப்பதற்காக வந்த அந்த சாமியார், பாடம் எடுக்கும்போது தூணிலே ஒரு பூனை கட்டப்பட வேண்டும் என்று தெரியாதா? உடனே போய் ஒரு புதிய பூனையை பிடித்து வந்து தூணில் கட்டுங்கள் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார். சில பேர் கிருஷ்ண பக்தர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்வார்கள். கிருஷ்ணன் என்பது யார்? மகிழ்ச்சி, உவகை, ஆனந்தம், கொண்டாட்டம் என்று எல்லாம் சேர்ந்தவன்தானே கிருஷ்ணன். ஆனால் கிருஷ்ண பக்தர்கள் என்று சொல்லிக்கொள்ளும் பலர் உம் என்ற முகத்துடன் சதா சோகமாக இருப்பதை நீங்களும் கூட பார்த்திருக்கலாம். ஒரு கட்டத்தில் அன்பும் அரவணைப்பும் போய் பக்தி என்பதே ஒரு முரட்டத்தனமாக மாறிவிட்டது. உணர்ச்சிகளை மறந்துவிட்டு வெற்று வார்த்தைகளை மட்டுமே பிடித்து கொண்டு தொங்குவதால்தான் மதத்தின் பெயரால் இப்போது கலவரங்கள் நடக்கின்றன. இப்படி சொல்வதால் நமது முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்த சம்பிரதாயங்களை மதிக்காதீர்கள் என்று சொல்லவில்லை, அதற்கு எதிராக செயல்படுங்கள் என்று தூண்டவில்லை. செய்வது எதுவாக இருந்தாலும் அர்த்தத்தை உணர்ந்து உணர்ச்சிகளை அனுபவித்து முழு ஈடுபாட்டோடு செய்யுங்கள். சிலர் என்னிடம் வந்து, என் வீட்டில் தனி பூஜை அறை இல்லை, பக்கத்தில் டமார் டமார் என்று சத்தம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் தொழிற்சாலை இருக்கிறது, சதா குழந்தைகள் அழுது கொண்டே இருக்கின்றன, மனைவி நை நை என்று நச்சரித்து கொண்டே இருக்கிறாள், அதனால் பிரார்த்தனை செய்ய என்னால் முடியவில்லை என்று சொல்கிறார்கள். பிரார்த்தனை செய்யவோ தியானம் செய்யவோ அமைதி நமது உடம்புக்கு வெளியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமைதி நமக்கு உள்ளே இருந்தால் மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லாமல் கூட பிரார்த்தனை செய்ய முடியும். எப்படி? அது ஒரு பொட்டல்வெளி பிரதேசம். வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது. அங்கே முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டும் பணி நடந்து கொண்டிருந்தது. உச்சி வெயிலில் செங்கற்களை சுமந்து சென்று கொண்டிருந்தார்கள். அங்கே வந்த சாமியார் ஒருவர் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவனை அழைத்து, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், பார்த்தால் தெரியவில்லையா, கல் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்றான். இதே கேள்வியை பக்கத்தில் இருந்த இன்னொருவனிடம் கேட்டார் சாமியார். அதற்கு இரண்டாம் அவன், நான் என் குடும்பத்துக்கான உணவை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்றான். சாமியார் இன்னொருவனிடமும், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்ற அதே கேள்வியை கேட்டார். அதற்கு மூன்றாம் அவன், நான் தெய்வத்துக்கு கோயில் கட்டும் புண்ணிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் என்றான். நம் எல்லோருக்குமே கோயில் கட்டும் வேலை கிடைத்துவிடாது. ஆனால் செய்யும் வேலை எதுவானாலும் கோயில் கட்டும் வேலையைப் போல முழு ஈடுபாட்டுடன் லயித்து செய்தால் அதுவே சிறந்த பிரார்த்தனைதான். அவர்களுக்கு அது ஹாரர்ஸ்கோப். நமது வாழ்க்கை பல நேரம் பயத்தில்தான் கரைகிறது. வீட்டிலிருக்கும் இருட்டை விரட்டுவதற்காக ஒருவன் வாளி வாளியாக இருட்டை முண்டு கொண்டு வந்து வீதியில் கொட்டிக்கொண்டிருந்தானாம். எத்தனை ஆண்டுகள் இப்படி செய்தாலும் இருட்டை சுற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்ததால் இருட்டை வெளியேற்ற முடியாது. ஒளி இல்லாமை என்பதுதான் இருட்டு. அதனால் ஒரு சின்ன விளக்கை ஏற்றி வைத்தால் இருட்டு ஓடிவிடும். பயமும் இருட்டு மாதிரிதான். அன்பு இல்லாமைதான் பயம். அன்பு என்ற விளக்கை ஏற்றி வைத்தால் பயம் மறைந்துவிடும். புரியவில்லை என்றால் அன்பின் ஒரு வகையான காதலை எடுத்துக்கொள்ளுங்கள். காதல் எப்படி மலர்கிறது? ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒருவர் மீது இன்னொருவர் கொள்ளும் நம்பிக்கையில்தானே காதல் பிறக்கிறது. ஒரு பெண்ணின் மீது ஆணுக்கோ அல்லது ஆணின் மீது பெண்ணுக்கோ நம்பிக்கை வராவிட்டால் அங்கே காதல் என்று அன்பு கிடையாது. சுஃபி இலக்கியத்தில் வரும் முல்லா நஸ்ருதீனின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னால் இந்த தத்துவம் உங்களுக்கு சுலபமாக விளங்கக்கூடும். முல்லா நஸ்ருதீனுக்கு அன்று காலையில் தான் திருமணம் நடந்தது. அன்றிரவு நதியை கடந்து மறு கரைக்கு முல்லா நஸ்ருதீனும் அவரது இளம் மனைவியும் உறவினர்களோடு படகில் போய்கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று புயல் அடித்தது. நதியிலே வெள்ளம் கரை புரண்டது. இவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த படகு பேயாட்டம் ஆடியது. மணப்பெண் உட்பட படகில் இருந்த அத்தனை பேரையும் மரண பயம் தொற்றிக்கொண்டது. ஆனால் முல்லா மட்டும் பயமேதும் இல்லாமல் இருந்தார். இதை பார்த்த புது மணப்பெண், உங்களுக்கு பயமாக இல்லையா என்று கணவரை ஆச்சரியத்தோடு கேட்டாள். அதற்கு முல்லா நஸ்ருதீன் பதில் சொல்லாமல் தன் இடுப்பிலே சுருகியிருந்த கத்தியை எடுத்து மனைவியின் குரல் வளையை குத்துவது போல் ஓங்கினார். மனைவியின் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. அப்போது முல்லா நஸ்ருதீன் தன் மனைவியை பார்த்து, கத்தி என்றால் உனக்கு பயமாக இல்லையா என்று கேட்டார். அதற்கு அவரது மனைவி, கத்தி வேண்டுமானால் அபாயகரமானதாக இருக்கலாம் ஆனால் அதை பிடித்து கொண்டிருப்பவர் என் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் என் கணவர். அதனால் நான் பயப்படவில்லை என்றாள். அதே போலத்தான் எனக்கும். இந்த அலைகள் வேண்டுமானால் ஆபத்தானதாக இருக்கலாம், ஆனால் இதை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ் அன்புமயமானவர். அதனால் எனக்கு பயமில்லை என்றாராம் முல்லா நசுருதீன். முல்லா நசுருதீனுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்தது, அதனால் அன்பு இருந்தது. அல்லாஹ் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அன்பும் இருந்திருக்காது. அன்பு இல்லை என்றால் படகில் பயணித்த மற்றவர்களைப் போல முல்லா நசுருதீனும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்திருப்பார். இதே உண்மையை நம் வாழ்க்கையிலும் பொருத்தி பார்க்கலாம். நமக்கு பயம் ஏற்படுகிறது என்றால் நம்மீதே நமக்கு நம்பிக்கை இல்லை என்றுதான் பொருள். நான் கடவுளுக்கு பயந்தவன் என்று பலர் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். இது அபத்தமானது. கடவுளிடம் நாம் செலுத்த வேண்டியது அன்புதானே தவிர பயமில்லை. நமது உபநிஷத்துக்கள் சொல்லும் மிகப்பெரிய விஷயமே பயம் இல்லாமல் இரு என்பதுதான் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். சிலர் தங்களின் ஜாதகத்தை தூக்கிக் கொண்டு எனக்கு மரணம் எப்போது வரும் என்று தெரிந்து கொள்ள ஜோசியர் மாற்றி ஜோசியராக போய்கொண்டே இருப்பார்கள். அவர்களை பொறுத்தமட்டில் ஹாரஸ்கோப் ஜாதகம் என்பது ஹாரர்ஸ்கோப். இம்மாதிரி நபர்கள் வாழும்போது என்ன செய்யலாம் என்பதை விட எந்த நேரம் இறந்து விடுவோமோ என்ற பீதியிலேயே உருகி உருக்குலைந்து கொண்டிருப்பார்கள். மரண பயம் பற்றி தாகூர் சொல்லும்போது, நீ இந்த பூமியிலே வந்து பிறப்பதற்கு முன்னதாகவே உனக்காக உன் தாயின் இரண்டு தனங்களிலும் பாலை சுரக்க வைத்தவன் இறைவன். நீ இறந்த பின்னும் உனக்காக இன்னொரு உலகத்தையே கூட அவன் படைத்து வைத்திருக்கக்கூடும். அதனால் நம்பிக்கையோடு இரு என்கிறார். பயப்படுபவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல முடியும். எதிர்காலத்தை பற்றி திட்டமிடுங்கள். தவறில்லை. ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற கற்பனைகளில் பயப்படுவதால் உங்கள் மகிழ்ச்சிதான் பாழாகும். பணம் திருடு போகாமல் இருக்க அதை எங்கே எப்படி வைப்பது, மீறி திருட்டு போனால் இன்சூரன்ஸ் மூலம் எப்படி பாதுகாப்பு பெறுவது என்று திட்டமிடுங்கள். இதில் எதையும் செய்யாமல் சும்மா நின்று பயப்படுவதில் அர்த்தமில்லை. எது சந்தோஷம்? ஒன்று, சுஃபி இலக்கியத்தின் ஒரு முக்கிய கதாபாத்திரமான முல்லா நசுருதீன் ஒரு நாள் சோகமாக உட்கார்ந்திருந்தார். முல்லாவை பார்க்க வந்திருந்த நெருங்கிய சிநேகிதன் ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்க முல்லா அழ ஆரம்பித்து விட்டார். என் மாமா தன் பெயரில் இருந்த சொத்துக்களை என் பெயருக்கு எழுதி வைத்துவிட்டு போன மாதம் இறந்து விட்டார். அதை நினைத்தேன், அழுகிறேன் என்றார் முல்லா. உன் மாமாவை எனக்கு தெரியும். அவருக்கு 80 வயதாயிற்றே. மரணம் இயற்கையானதுதானே, அதற்கென்ன இத்தனை பெரிய சோகம்? உண்மையில் பார்த்தால் அவரது திரண்ட சொத்து கிடைத்ததற்காக நீ சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்று முல்லாவுக்கு நண்பன் ஆறுதல் சொல்ல முயன்றான். முல்லாவோ, என் சோகம் உனக்கு தெரியாது நண்பா. போன வாரம்தான் என் சித்தப்பா என் பெயரில் 1 லட்சம் ரூபாய் சொத்துக்களை எழுதி வைத்துவிட்டு செத்துப்போனார் என்று சொல்லிவிட்டு இன்னும் பெரிதாக சத்தம் போட்டு அழத் தொடங்கினார். நண்பனுக்கு குழப்பம். உன் சித்தப்பாவையும் எனக்கு தெரியுமே, அவருக்கு 85 வயது. பணம் வந்ததை நினைத்து சந்தோஷப்படாமல் முட்டாளைப் போல இப்படி அழுகிறாயே என்று நண்பன் எரிச்சலுடன் கேட்டான். என் சோகம் இன்னும் அதிகம். எனது 100 வயது தாத்தா 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே என் பெயரில் சொத்து எழுதி வைத்துவிட்டு நேற்று இறந்து விட்டார் என்றார் முல்லா. வெறுத்து போன நண்பன், எனக்கு புரியவில்லை, நீ ஏன் தான் அழுகிறாய் என்றான். முல்லா கண்களை துடைத்தபடியே சொன்னார், செல்வந்தர்களான என் மாமா, சித்தப்பா, தாத்தா மூவருமே இறந்து விட்டார்கள். இனிமேல் என் பேரில் சொத்து எழுதி வைத்து விட்டுச்சாக உறவினர்கள் யாருமே இல்லையே. மிக முக்கியமான ஒரு கருத்தை உணர்த்துவதற்காக சொல்லப்படும் கதைதான் இது. சந்தோஷத்துக்கும் திருப்திக்கும் எல்லை நாம் வரையறுத்துக் கொள்வதில்தான் இருக்கிறது. எல்லைகளை நம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் விரிவடைய செய்து கொண்டே போனால் எந்த சந்தோஷமும் நமக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்காது. ஓட்டை வாளியில் தண்ணீர் ஊற்றினால் எப்படி நிற்காதோ அதே மாதிரி இதுபோல திருப்தியற்ற மனமுடையவர்களுக்கு எத்தனை சந்தோஷம் வந்தாலும் அது தங்காது. அவர்களின் மனம் சோகமயமாகவே இருக்கும். தன்னிடம் இல்லாததை நினைத்தே கஷ்டப்படும். வாளியில் உள்ள ஓட்டையை அடைத்துவிட்டால் ஒரு அளவு தண்ணீர் ஊற்றியதும் நிரம்பி விடுவது போல் மனதில் இருக்கும் கரும்புள்ளிகளை, பிளைண்ட் ஸ்பாட்ஸ், அழித்துவிட்டால் மகிழ்ச்சி நிரம்பும். இது கிடைத்தால்தான் என் மனசு சந்தோஷப்படும் என்று மண்டைக்குள் சில விஷயங்களை நம் மனது ஏற்றுக்கொள்கிறது. அந்த இதுகள்தான் மனதில் கரும்புள்ளிகள். சில இளைஞர்கள் சந்தோஷம் என்றால் அமெரிக்கா என்று அர்த்தம் பண்ணிக்கொள்வதையும் நாம் பார்க்கிறோம். அவர்களை பொறுத்தவரை அமெரிக்கா போக விசா கிடைத்தால் அதுதான் சந்தோஷம். அதாவது, விசா கிடைக்கும் வரை நான் சந்தோஷப்படுவதை ஒத்தி வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம். ஆம், வருங்காலத்தில் நடக்கப்போகும் ஒரு விஷயம் மட்டுமே சந்தோஷம் கொடுக்கப் போகிறது என்று சொல்லிக்கொண்டு நிகழ்காலத்தில் கிடைக்கும் சந்தோஷங்களை ஓட்டை வாளியைப் போல இவர்கள் கீழே விட்டுவிடுகிறார்கள். இப்படிப்பட்ட பிளைண்ட் ஸ்பாட் மனமுடைய இளைஞர்களுக்கு அமெரிக்கா போக விசா கிடைத்தாலும் சந்தோஷமாக இருக்க முடியாது. விசா கிடைத்த மறுகணமே அமெரிக்காவில் வேலை கிடைத்தால்தான் என் மனசு சந்தோஷப்படும் என்று ஏதாவது இன்னொரு காரணத்தை சொல்லி இவர்களே தங்களின் சந்தோஷங்களை மீண்டும் ஒத்தி போட்டு விடுவார்கள். சரி, அமெரிக்காவில் வேலையும் கிடைத்துவிட்டது, அப்போதாவது சந்தோஷப்படுவார்களா? கிரீன் கார்டு கிடைக்கும் வரை சந்தோஷம் இல்லை என்பார்கள். அதுவும் கிடைத்துவிட்டால் அமெரிக்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. அப்பா, அம்மா, அக்கா, தங்கை, மாமா, உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள் ஆகிய எல்லோரும் இருக்கும் இந்தியாவில்தான் சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் தங்களின் சந்தோஷத்தை ஒத்திப்போட்டு விடுவார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் சந்தோஷம் என்பது கடைகளில் விற்பனையாகிறது என்ற கருத்து உடையவர்கள். ஆம், அவர்களுக்கு சிகரெட், மது, இதில்தான் சந்தோஷம். இவர்களை பார்க்கும்போது ரமண மகரிஷி சொன்ன ஒரு கதைதான் நினைவுக்கு வருகிறது. வசதியான மனிதரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட அந்த நாய்க்கு வேளா வேளைக்கு கிடைத்த சாப்பாட்டில் திருப்தி இல்லை. அந்த வீட்டை விட்டு வெளியேறி ரோட்டுக்கு வந்து தனக்கு பிடித்த உணவை தேட ஆரம்பித்தது. நாள் கணக்கில் அலைந்து வாடியதுதான் மிச்சம். ரோட்டில் ஏற்கனவே திரிந்து கொண்டிருந்த நாய்களுடன் சண்டை போட்டு தெருவோர எச்சிலையை கூட கைப்பற்ற முடியவில்லை. கடைசியாக அதற்கு காய்ந்து போன மாட்டு எலும்பு துண்டு ஒன்று கிடைத்தது. வெயிலில் பல மாதங்கள் காய்ந்த எலும்பு என்பதால் அதிலிருந்த அத்தனை சுவையும் வற்றிப்போய் கல் போல ஆகியிருந்தது. ஆனாலும் அது தெரியாத நாய் அந்த எலும்பை கஷ்டப்பட்டு கடித்தது. நாயின் வாயில் கீறல்கள் ஏற்பட்டு இரத்தம் கசிந்தது. தன் இரத்தத்தை ருசித்த நாயோ, இரத்தம் எலும்பிலிருந்துதான் வருகிறது என்று எண்ணி இன்னும் ஆவேசமாக எலும்பை கடிக்க ஆரம்பித்தது. இதை பார்த்த வழிப்போக்கர் ஒருவர், மட நாயே, அது காய்ந்து போன எலும்பு. நீ சுவைக்கும் இரத்தம் எலும்பிலிருந்து வெளிப்படும் இரத்தம் இல்லை, உன் வாயிலிருந்தே கசியும் இரத்தம் என்று சொல்ல வழிப்போக்கரை பார்த்து நாய் ஏளனமாக சிரித்துவிட்டு சொன்னது, இத்தனை நாள் வரை இந்த எலும்பு துண்டை கடிக்கும் வரை என் நாக்கு இரத்தம் சுவைத்ததில்லை. இதை கடிக்க ஆரம்பித்த பிறகுதான் இரத்தத்தின் சுவை தெரிய ஆரம்பித்தது. ஆகவே இந்த இரத்தம் எலும்பு துண்டிலிருந்துதான் எனக்கு கிடைக்கிறது, என்னை நீ ஏமாற்ற முடியாது என்று சொல்லி காய்ந்த எலும்பை மேலும் ஆவேசமாக கடிக்க ஆரம்பித்தது.